தேவனுடைய வழிநடத்துதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்நாட்களிலே நாம் மீகா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 6வது அதிகாரத்தை சிந்தித்து வருகிறோம். இந்த அதிகாரத்திலே 6 முதல் 8 வரையுள்ள வசனங்களிலே ஒரு சிறந்த காரியத்தை பார்க்கப் போகிறோம். வேதத்தை முழுமையாக நம்பாதவர்கள் இந்த 8ஆம் வசனத்தை மேற்கோடிட்டு காட்டுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்கள் சொல்வது இதுதான், இந்த 8ஆம் வசனத்திலே சொல்லப்படுவதுதான் பரிசுத்தமான பக்தியாகும், பழைய ஏற்பாட்டில் உள்ள சிறந்த வாக்கியம் இதுதான் என்று சொல்வார்கள். இது ஒரு சிறந்த வாக்கியம் என்பது உண்மைதான். ஆனால் அவர்கள் அதற்கு தருகிற விளக்கம்தான் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. தேவன் இந்த ஜனங்களை தன்னிடத்திலே திரும்பி வரும்படி வேண்டிக் கொண்டு கேட்கிறார். அவருடைய பாவத்திலிருந்து பின்வாங்கி போன நிலைமையிலிருந்து மனம் திரும்பி அவரிடத்திலே வரும்படியாக வேண்டுகிறார். அவர்களை முன்பு அவர் விடுவித்த விதத்தையும் எடுத்துக்காட்டாக வைத்து அவர் எவ்வாறு அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து வனாந்தரத்தின் வழியாக நடத்தி கொண்டு வந்தார் என்பதை அவர்களுக்கு விளக்கினார். இப்பொழுது அந்த ஜனங்களுக்கு 4 கேள்விகள் எழுப்பின. அவைகள் சிறந்த கேள்விகள்தான். அவைகளுக்கு கூறப்படுகிற பதிலும் மிக முக்கியமானவையே. இந்த வேத பகுதி மிகவும் முக்கியமானது பிரியமானவர்களே. ஏனென்றால் வேதத்தை முழுமையாக நம்பாதவர்கள் இதை நன்றாகவும் சில வேளைகளிலே தவறாகவும் பயன்படுத்துகிறார்கள். இது சிறந்த பகுதியாக இருந்தாலும் மீகா கூறுவதின் முழுமையான கருத்தை நாம் கவனமாக கவனிக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக பழைய ஏற்பாடு முழுமைக்கும் இது தொடர்பு படுத்தி பார்க்கப்பட வேண்டிய ஒரு காரியம். தெய்வத்தை நம்புகிற ஒவ்வொருவரும் இந்த கேள்வியை கேட்க வேண்டியது அவசியம். நான் எவ்வாறு அந்த தெய்வத்தை அணுகப் போகிறேன்? நீங்கள் ஒருவேளை தெய்வ நம்பிக்கையற்றவர்களாக இருப்பீர்களாயின் இந்த கேள்வி உங்களை பாதிக்காது. ஆனால் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறவர்களுக்கு இந்த கேள்வி அவருடைய சிந்தையிலே குறுக்கிடுகிறதாய் இருக்கும். தேவனற்ற புறஜாதியார் இந்த கேள்வியை முன்பும் இப்பொழுதும் கேட்டு அதற்கு பதிலை கொடுத்திருக்கிறார்கள். இந்த புறஜாதியாரின் கருத்து அவருடைய பொய்யான தவறான வழிபாட்டில் முதலில் வெளிப்பட்டுள்ளது. அருவறுக்கப்படத்தக்க உருவங்களின் தெய்வத்தை வழிபாடு செய்வதிலே இந்த புறஜாதியார் தங்கள் கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள். மட்டுமல்ல, அவர்களுக்கு பிரச்சனை ஏதாவது வந்துவிட்டால் தெய்வம் கோபம் கொண்டுள்ளார் என்றும் அவரை சாந்தப்படுத்த எதையாவது செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கொண்டுள்ள கருத்தும் அதை வெளிப்படுத்துகிறது. இந்த ஒரு கருத்து இன்று வளர்ந்துவிட்ட நாகரீகங்களை உடையவர்கள் மத்தியிலேயும் ஏன் கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயும் காணப்படுவதுதான் துரதிருஷ்டவசமானது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இது ஒரு நியாயமான கேள்வியே, ஒரு சாதாரண மனிதனும் கேட்கிற கேள்விதான். கவனியுங்கள், வாசிக்கிறேன். மீகா 6:6. எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வரவேண்டுமோ? மக்களுடைய முதலாவது கேள்வி, எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன் என்பது. அதாவது வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் தேவனுக்கு என்ன நேர்ந்தது? அவர் ஏன் நம்மிடத்திலே அதிருப்தியாக காணப்படுகிறார்? நாம் மத முறைப்படியான சடங்காச்சாரங்களையும் மற்ற எல்லாவற்றையும் செய்து கொண்டுதானே வருகிறோம். நாங்கள் வெளிப்படையான எல்லா காரியங்களையும் செய்து வருகிறோம். இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அவரும் நமக்கு சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு கொடுத்த தன்னுடைய உறவை அந்த ஜனங்கள் இழந்து போனார்கள். மீண்டும் அந்த கேள்வியை பாருங்கள். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். நான் தேவனுக்கு எண்ணத்தை கொண்டு வர முடியும்? நான் தேவனுக்கு என்ன கொடுக்க முடியும்? அவர் அங்கே மேலே இருக்கிறார், நான் இங்கே கீழே இருக்கிறேன். நான் எவ்வாறு அவரை சென்று அடைய முடியும்? நான் எவ்வாறு அவரோடு தொடர்பு வைத்துக் கொள்ள முடியும்? நான் எவ்வாறு அவருடைய தயவை பெற முடியும்? மேலும் நான் எவ்வாறு ரட்சிக்கப்பட முடியும்? பிலிப்பி பட்டணத்து அதிகாரி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதாவது நான் எவ்வாறு தேவனோடு சரியான உறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதுதான் அந்த கேள்வி. அது ஒரு சிறந்த கேள்வி. இந்த விதமான கேள்வியிலே எந்த ஒரு தவறும் இல்லை. சரி, மக்களுடைய இரண்டாவது கேள்வி என்ன? தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ என்பது. தேவன் அவருடைய பலி தேவையானது என்று முன்பு சொன்னார், நீங்கள் லேவியராமத்தை படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே அவர்கள் செலுத்த வேண்டிய 5 விதமான பலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவ்வாறே தேவனை அணுக வேண்டும். அவர்கள் கேட்ட கேள்வி இதுதான், வெளிப்படையான இந்த விதமான சடங்காச்சாரங்களை மட்டும் செய்தால் போதுமா என்பதை. மனிதன் இவ்வாறு காரண காரியங்களை ஆராய ஆரம்பித்தால் அவன் இப்படிப்பட்டதொரு கீழான நிலைமைக்குத்தான் செல்லுவான். நான் தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும், நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதுதான் அந்த காரியம். இது மனிதனுடைய பெருமையான இருதயத்தை வெளிப்படுத்துகிறதே அல்லாமல் வேறொன்றையும் வெளிப்படுத்துகிறதில்லை. நாம் தேவனுக்கு எதையாவது செய்ய விரும்புகிறோம், நாம் தாராள மனப்பான்மை உள்ளவர்களாக மற்றவர்களுக்கு பரிசளிக்கும் பொழுது நம்முடைய உள்ளான மனதிலே ஒரு வெதுவெதுப்பை, ஒரு மகிழ்ச்சியை காண்கிறோம். ஒரு ரட்சிக்கப்படாத மனிதன் இவ்வாறு சொல்லுவான், நான் சபைக்கு செல்கிறேன், நான் ஒரு முக்கியமான சபை உறுப்பினரும் கூட, நான் சபைக்கு நன்றாக செய்கிறேன், இதை செய்யுங்கள் என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் போதும், உடனே செய்கிறேன், நான் ஒரு நாகரிகமான மனிதன், நான் சபையிலே மதிக்கப்படுகிறவன், எல்லாரும் என்னை விரும்புகிறார்கள், இப்பொழுது இந்த உலகத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், நான் இன்னும் ஏதாவது செய்ய வேண்டுமா, நான் இன்னும் செய்ய வேண்டும் என்று உணர்கிறேன் என்று சொல்லுவான். பார்த்தீர்களா, நாம் எல்லாவற்றிலும் முரணாக காணப்படுகிறோம். நாம் கேட்கிறோம், நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்கிறோம். மக்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து இவ்வாறு கேட்கிறார்கள், தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது. இந்த காரியத்தை நீங்கள் யோவான் 6 28-29 பார்க்க முடியும். அப்போஸ்தலர்கள் அந்த சிறைச்சாலைக்காரனை பார்த்து இவ்வாறு சொன்னார்கள், கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றார்கள். ஆம், இந்த ஒரே ஒரு கிரியை நானும் நீங்களும் செய்யும்படியாக தேவன் கேட்கிறார். அது என்ன? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசமானது கிரியைக்கு நேர் எதிரானதாய் இருக்கிறது. ரட்சிப்பின் விசுவாசம் கிரியை செய்யும் என்பது உண்மைதான், ஆனால் அது ரட்சிப்பை கொண்டு வராது. நீங்கள் செய்கின்ற கிரியைகளுக்கும் உங்கள் விசுவாசத்திற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. அதாவது, உங்கள் நற்கிரியைகளினாலே ரட்சிப்பை பெற முடியாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் நற்கிரியைகளை செய்கிறீர்கள், அதுவே சிறந்தது. தகன பலிகளை கொண்டு, 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டு அவர் சந்நிதியிலே வரவேண்டுமோ என்ற 2வது கேள்வியை இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார்கள். இது மனிதனுடைய சாதாரணமான கேள்விதான். அடுத்ததாக அவர்கள் கேட்கும் 3வது கேள்வியை பாருங்கள். மீகா 6:7 ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற்பேரானவனையும், என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? இங்கே ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ என்று கேட்கிறார்கள். இது அவர்களுடைய தாராள மனப்பான்மையை பறைசாற்றுகிற கேள்வி. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், நாங்கள் தேவனுக்கு தாராளமாக செய்யாததினாலா இவையெல்லாம் நடக்கிறது? அவரை பிரியப்படுத்த இன்னும் ஏதும் அதிகமாக செய்ய வேண்டுமா என்கிறார்கள். இப்படிப்பட்ட கேள்விகளை இன்றும் கூட அநேகர் கேட்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் கூட, நான் கர்த்தருக்கு எவ்வளவோ செய்திருக்கிறேனே, இன்னமும் செய்ய வேண்டுமா, அப்படியும் நான் செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். ஒரு தேவ ஊழியர் பணக்கார நண்பர் ஒருவரோட பேசிக் கொண்டிருந்தார். அது கிறிஸ்துமஸ் காலம். அப்பொழுது அந்த நண்பர் ஊழியரிடத்திலே, இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே நான் எனது வேலையாட்களுக்கு போஜனம் கொடுப்பதுண்டு, அவர்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அனைத்தையும் செய்து கொடுத்து விடுவேன், சபைக்கும் தாராளமாக கொடுக்கிறேன், என்னை பொறுத்த மட்டில் தாராளமாக மற்றவர்களுக்கு உதவுவதையே சிறந்த பக்தியாக நினைக்கிறேன், இனி தேவன் என்னிடத்திலே என்ன கேட்க முடியும் என்று கூறினாராம். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், தேவனை பொறுத்த மட்டிலே நான் அதிகமாக செலவழிக்கிறேன், நான் இவற்றையெல்லாம் செய்கிறேன், நான் செய்யும்படி தேவன் வேறு எதை கேட்க முடியும் என்கிறார். அதாவது, இஸ்ரவேல் மக்களின் கேள்வியின் பொருள் இதுதான், நாங்கள் செய்கின்ற காரியத்திலே இன்னும் தாராளமாக இருக்க வேண்டுமா? இதுதான் எங்களுடைய பிரச்சனையா என்கிறார்கள். சிலர் இவ்வாறு சொல்லக்கூடும், நான் செய்கிறது போதுமானதாக இல்லை என்று எண்ணுகிறேன், நான் தேவனோடு சரியான உறவை உடையவனாக இருக்கிறேன் என்ற உணர்வு எனக்கு இல்லை, நான் போதுமான அளவுக்கு தேவனுக்கு செய்வதாக எனக்கு தோன்றவில்லை என்பார்கள். இவர்கள் கரிசனை உள்ளவர்கள் என்று சொல்லலாம். இருந்த போதிலும் அவர்கள் சபை உறுப்பினர்களாக இருந்தும் கூட ரட்சிக்கப்படாதவர்களானால் அவர்கள் தாங்கள் செய்து கொண்டிருப்பதிலும் அதிகமாக செய்ய விரும்புவார்கள். இப்படிப்பட்ட சிந்தனையையே வேதத்தை முழுமையாக நம்பாதவர்கள் மக்களுக்கு பிரசங்கிக்க நினைக்கிறார்கள். அவர்கள் மனோரீதியான அணுகுமுறையையும் மேற்கொள்வார்கள். அவர்கள் சொல்லுகிறது இதுதான், இங்கே பாருங்கள், நீங்கள் போதுமான அளவு தேவனுக்கு செய்யவில்லை என்பார்கள். உடனே அந்த விசுவாசிகள் தங்கள் சட்டை பையிலே இன்னும் கீழாக கையை விட்டு சற்று அதிகமான பணத்தை எடுத்துக் கொடுத்து, ஐயா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தருகிறேன், தேவன் இதனால் என் மீது விருப்பம் கொள்வார் என்று விசுவாசிக்கிறேன் என்பார்கள். பிரியமானவர்களே, இவ்வாறு மனிதன் தன்னிலும் தான் செய்கிற காரியங்களிலேயும் விருப்பம் கொள்கிறான். தான் செய்கிற செயல்களுக்காக தேவன் தன்னை பாராட்டுவார் என்று எதிர்பார்க்கிறான். அடுத்ததாக இஸ்ரவேல் ஜனங்களின் நான்காவது கேள்வியை நாம் பார்க்கிறோம். அது என்ன? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? இது அவர்களுக்கு மிகவும் தேவையானது ஒரு கேள்வி. ஏனென்றால் அவர்களை சுற்றிலும் புறஜாதியார் காணப்பட்டார்கள். அவர்கள் மோளேகு, பாகால் போன்ற தெய்வங்களை வழிபடும் பொழுது குழந்தைகளை பலியிட்டார்கள். சில வேளைகளிலே இஸ்ரவேல் மக்கள் கூட இந்த வழிபாடுகளுக்கு திரும்பினதை நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். தெற்கத்திய ராஜ்யங்களிலே இரண்டு தேவ பக்தியற்ற ராஜாக்கள் இதை பின்பற்றினதை பார்க்கிறோம். ஆகாஸ், மனாசே என்ற இரண்டு ராஜாக்களும் தங்களுடைய சொந்த பிள்ளைகளை பலியிட்டார்கள். இப்படிப்பட்ட பலியையா தேவன் கேட்பார்? இல்லை பெரியமானவர்களே, இந்த மக்களை குழந்தைகளை மனிதர்களை பலியிடும்படி தேவன் ஒருபொழுதும் கேட்டதில்லை. இதை நீங்கள் வேதத்திலே தெளிவாக பார்க்கலாம். மாடாக இருந்தாலும், ஆடாக இருந்தாலும், காளையாக இருந்தாலும், அல்லது அவருடைய குழந்தையாக இருந்தாலும், முதற் பிறந்ததை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அதை காணிக்கை செலுத்தி மீட்டுவிட வேண்டும். தேவன் தனக்கு மனித பலிகளை இட வேண்டும் என்று கேட்கவே இல்லை. இது தொடர்பாக வேதத்திலே அநேக இடங்களிலே விளக்கங்களை பார்க்க முடியும். சில முக்கியமான எடுத்துக்காட்டுகளை மாத்திரம் பார்ப்போம். எண்ணாகமும் 18 அதிகாரத்திலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு தான் அவர்களிடத்திலே எதிர்பார்க்கிற சில காரியங்களை குறித்த நியமங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எண்ணாமும் 18 அதிகாரம் 15 வசனத்திலே, மனிதரிலும் மிருகங்களிலும் அவர்கள் கர்த்தருக்கு செலுத்தும் சமஸ்த பிராணிகளுக்குள்ளே கற்பந்திறந்து பிறக்கும் யாவும் உனக்குரியதாயிருக்கும், ஆனாலும் மனிதரின் முதற்பேற்றை அகத்தியமாய் மீட்க வேண்டும், தீட்டான மிருக ஜீவனின் தலையீட்டையும் மீட்க வேண்டும் என்கிறார். தேவன் முதற்பேரானவற்றை கேட்கிறார். முதற்பேரான ஆண் குழந்தையை அவர் தனக்கு கேட்கிறார். ஆனால் பணம், வெள்ளி போன்றவற்றை செலுத்தி அந்த முதற் குழந்தையை மீட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், தேவன் மனித பலிகளை ஏற்றுக்கொள்கிறதில்லை. அதேபோல தீட்டான மிருகங்களின் பலியையும் அவர் ஏற்றுக்கொள்கிறதில்லை. எனவே மனிதனும் தீட்டானவன்தான் என்று ஆகிவிடுகிறது. நாம் இன்றைய நாட்களிலே பிள்ளைகளை கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிறோம். அது நல்ல ஒரு காரியம்தான். அவ்வாறு அர்ப்பணிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் சிறந்த ஊழியர்களாக பின்னாட்களிலே வந்திருக்கிறார்கள். இதை நாம் நம்முடைய அனுபவத்திலேயே பார்க்க முடியும். அதேவேளையிலே சில பிள்ளைகள் குற்றவாளிகளாகவும் மாறியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்காக அர்ப்பணிப்பது நல்ல காரியம்தான். ஆனால் அது ஒன்றே அவர்கள் நல்வாழ்க்கையிலே வந்து விடுவார்கள் என்பதற்கு உறுதி அல்ல. அவர்களை வேத வசனத்தின் போதிப்பிலும் ஜபத்திலும் வளர்க்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக தினமும் பாரத்தோடு கர்த்தரிடத்திலே ஜபிக்க வேண்டும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் நேரம் எடுத்து ஜபிக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளிலேயும் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்திலே உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க நீங்கள் தீர்மானிக்கலாம். பழைய ஏற்பாட்டிலே தேவன் சொல்கிறதை பாருங்கள், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை மீட்க வேண்டும், அவர்களுக்காக மீட்பின் பணத்தை செலுத்த வேண்டும். நான் இப்பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்கிறதில்லை என்கிறார். ஏனென்றால் அந்த குழந்தை இப்பொழுது தீட்டான மிருகம் போன்றிருக்கிறது. குழந்தை தீட்டாயிருக்கிறது எனலாம். ஆகவே ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த குழந்தை தீட்டுள்ளதாயிருக்கிறது என்று தாவீது சொல்கிறார். சங்கீதம் 51:5 இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்கிறார். குழந்தை மீட்கப்படாத வரையில் தேவன் குழந்தையை ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஆகவே நாம் நம்முடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் வரை காத்திருக்க வேண்டும். அவ்வாறு அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் அந்த வளர்ந்துவிட்ட குழந்தையை ஏற்றுக்கொண்டு பயன்படுத்துவார். அதுவரையிலே தேவன் அவனை ஏற்றுக்கொண்டு பயன்படுத்துகிறதில்லை. பிரியமானவர்களே, யாத்ராமத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். யாத்ராமம் 13:2 பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பந்தளந்து பிறக்கிற முதற்பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். அடுத்ததாக லேவியராகமும் 18:21 இவ்வாறு வாசிக்கிறோம். நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மோளேக்குக்கென்று தீக்கடக்கும்படி இடங்கொடாதே. உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குறைச்சலாக்காதே. நான் கர்த்தர் என்கிறார். வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் மனித பலிகளை எனக்கு செலுத்த வேண்டாம், உங்கள் குழந்தைகளை தேவனுக்கு பலி செலுத்தாதிருங்கள். நீங்கள் அவ்வாறு செய்வீர்கள் என்றால் என்னுடைய நாமத்தை பரிசுத்த குறைச்சலாக்கி போடுகிறீர்கள் என்கிறார். சிலர் ஒரு தேவ ஊழியரை பார்த்து இவ்வாறு சொல்வது உண்டு. ஐயா, உங்களுடைய பேரனும் உங்கள் வழியை பின்பற்றி ஒரு பிரசங்கியாராக ஆவான் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் என்று சொல்வார்கள். நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம் என்று கூட சொல்வார்கள். அதற்கு அந்த ஊழியர் தரும் பதில் என்ன தெரியுமா? நான் அவர்களுக்காக அவ்வாறு ஜெபிப்பதில்லை. ஒரு தாத்தா என்ற முறையிலே நான் இவ்வாறு செயல்படுவேன். நான் எனது பேர குழந்தைகளை தேவனுக்கு நேராக உயர்த்தி அவர்கள் முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிப்பேன். பின்னர் தேவன் தமக்கு சித்தமான வழியிலே அவர்களை பயன்படுத்தும்படி ஜெபிப்பேன் என்கிறார். ஒருவேளை தேவன் அவர்களை உலக வேலையிலே வைத்தும் பயன்படுத்தலாம், ஊழியத்திலே வைத்தும் பயன்படுத்தலாம். ஆனால் நாம் அவர்களை இதைத்தான் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. அது சரியாக செயல்படாது. நாம் அவ்வாறு செய்வதும் சரியான முறையல்ல. தேவன் தம்முடைய வழியிலே நம் பிள்ளைகளையும் நம் பேர பிள்ளைகளையும் பயன்படுத்த ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஜபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, நீர் மனித பலியை விரும்புகிறதில்லை என்பதை ஒருமுறை கூட எங்களுக்கு ஞாபகப்படுத்தி நிறையா அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்றுவரே, நாங்கள் உமக்கு செய்யத்தக்கதெல்லாம் எங்களுடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிப்பதுதான், அவர்களுக்கு வேத வசனத்தை கற்றுக் கொடுப்பதுதான், அவர்களை உம்மை அறியும் அறிவுக்குள்ளாக வழிநடத்த முயற்சிப்பதுதான். தகப்பனே, அப்படி பாரத்தோடு தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பெற்றோரின் ஜெபத்தையும் நீர் கேட்டு அந்த பிள்ளைகளை ரட்சிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஐயா ரட்சிப்பின் நிச்சயம் பெற்றவர்களாக கர்த்தர் எந்த வழியிலே நடத்துகிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க தங்களை அர்ப்பணிக்க நீரே உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகளிலே யாரையாவது நீர் முழு நேர ஊழியத்திற்கு அழைத்திருப்பீர் என்று சொன்னால், அதை உணராமல் அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், இந்த நாட்களிலே அதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள ஒரு இருதயத்தை நீர் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அன்றுவரே, உம்முடைய ஊழியத்திற்கு செல்வதா வேறு வேலைக்கு செல்வதா என்பதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர்தாமே, அவர்களை தெளிவாய் வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாக ரட்சிப்பின் நிச்சயம் பெற்றவர்களாக வாழ நீரே அருள் புரிய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வேத ஆராய்ச்சி குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25.
நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த பணியிலே இயேசு போதுமே. சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் ஆமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த பணியிலே இயேசு போதுமே. இடங்களில் மேத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த பணியிலே இயேசு போதுமே. என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி மாறிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வழியிலே இயேசு போதுமே.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-9408-1221, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ லச்சை அடைவதில்லை. ஏசாயா 54:4 வசனத்தின் முன்பாகம்.